السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: والله يحب المحسنين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه اتجه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நல்ல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை ஒரு மதிப்பிற்குரிய இனமாக படைத்து மறுமையினுடைய வெற்றியை இலக்காக கொண்டு இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான அம்சங்களை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நம்மை விட பன்மடங்கு இந்த உலகில் நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள், நிறைய நன்மைகளை அவர்கள் அள்ளி குவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித சமூகமும் இந்த உலகில் என்னென்ன நல்ல காரியங்களில் ஈடுபட்டார்களோ அவைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி கடைசியாக தோன்றிய அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு அவைகளை வாழ்வின் நெறிமுறைகளாக அமைத்து முன்னோர்கள் அடைந்த நன்மையைப் போல நாமும் பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட சுவனத்திலே முந்தி செல்லுகிற சமூகமாக இந்த உம்மத் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நெறிமுறைகளை, வழிகாட்டுதல்களை அல்லாஹ் அவனது திருமறையின் மூலமும் அவனது தூதரின் மூலமாக நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய சுவனம் என்கின்ற அந்த பேற்றினை பெறுவதற்கும் அவனால் தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உண்டான அநேக வழிமுறைகள் இஸ்லாம் நமக்கு கற்பித்து தருகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்குவதால் மட்டுமே வெற்றி பெற்றுவிட முடியாது. முழுக்க முழுக்க அவன் ஒரு வினாடியும் கூட இறைவனுக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான், வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் என்று சொன்னாலும் கூட அவனை விடவும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு அல்லாஹ் யாருக்கெல்லாம் உபகாரம் செய்ய சொல்லியிருக்கிறானோ, சமூகத்திலே நலிந்தவர்கள், ஏழைகள், வறுமையிலே துவண்டு கொண்டிருப்பவர்கள், நோயாளிகள், வழிப்போக்கர்கள், அனாதைகள் என்று எத்தனை வகையான மனிதர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டி அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக மனிதன் மகத்தான நற்கூலியை பெற்றுவிடுகிறான். இறை வழிபாட்டிலே குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த செயல்பாடுகள் அல்லாஹ்வால் மிகவும் பொருந்திக் கொள்ளுகிற செயல்பாடுகளாக, அல்லாஹ்வால் அதற்கு மதிப்பளிக்குகின்ற செயல்பாடுகளாக அமைந்திருக்கின்றன. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், இந்த உலகத்திலே வாழுகிற போது யார் நல்ல காரியங்களை செய்து வருகிறார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று சொல்லி காட்டுவான். அம்மாமன் ஆத்தா வத்தகா வசத்தக பில் ஹசனா வசனி யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. யார் அல்லாஹ் நமக்கு வழங்கியதில் இருந்து இல்லாதவர்களுக்கு ஈந்து அவர்கள் சிரமங்களை நீக்கி வாழ்கிறார்களோ இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்திற்கு போகின்ற பாதையை அல்லாஹ் லேசாக்கி வைப்பதாக வாக்குறுதி அளிக்கிறான். நமக்கு தரப்பட்டிருக்கிற செல்வம், அறிவு மற்றும் நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற இன்ன பிற நியாமத்துகள், அருள் கொடைகள் அனைத்தையுமே நமக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. அது யாருக்கு தேவைப்படுகிறதோ, அவசியப்படுகிறதோ அவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்ட மனித இனம் ஒன்றுக்கொன்று உபகாரம் செய்கின்ற அமைப்பில, ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்கின்ற அமைப்பில் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். வாழ்க்கை நெறி என்பது எல்லாருக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. உலக அமைப்பும் அப்படித்தான். மேடு என்று இருக்கிற போது பள்ளம் என்று ஒன்று இருக்கும். அதேபோல சமூகத்திலே பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையில இருப்பவர்கள் இருக்கிறார்கள், மிக மிக வறிய நிலையில உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், அறிவில் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய இன்ன பிற பட்டம் பதவிகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அதை பெறாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான பல வகையான மனித இனம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற காலத்தில் யாரிடத்திலே என்ன இருக்கிறதோ, என்ன தகுதி இருக்கிறதோ, என்ன திறமை இருக்கிறதோ, அதை மற்றவர்களுக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்கு, அவர்களது சிரமங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு, அவர்களுக்கு உபகாரிகளாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க சுயநலத்தோடு வாழுகின்ற எந்த மனிதனும் வெற்றி பெற முடியாது. நமக்கு தரப்பட்டிருக்கிற அருக்கு நியமத்துகளை ஈந்து பகிர்ந்து அது தேவையுள்ளவர்களுக்கு வழங்குகின்ற அந்த சுபாவம் வந்துவிடுமானால் அது அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூலியை பெற்றுத்தரும் என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா சுவனத்திலே செல்வதற்குரிய வழிகைகளை, அவர்களுக்கு அங்கு போவதற்குரிய வழிவகைகளை லேசாக்கி தருவான். இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட பாதி அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்குரிய வழிமுறைகள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லேசானதாக அமைத்துக் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்திலே வாமாமம் பகைல வஸ்தவனா வகந்தபில் ஹுசனா பசனியஸ்ருஹுலில் உஸ்ரா. யார் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து கஞ்சத்தனம் செய்து தனக்கு மட்டுமே அதை பயன்படுத்திக் கொண்டு பிறர்களுக்கு அதனை பகிர்ந்தளிக்காமல், இறைவனை அஞ்சாமல், உண்மையை சத்தியத்தை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்திற்கு போகின்ற பாதை அல்லாஹால லேசானதாக ஆக்கி கொடுத்து விடுவார். எந்த பாவமான காரியங்களும் அவர்களுக்கு கடினமாக தெரியாது. எவ்வளவு பெரிய தவறான ஹராமான செயல்களும் அவர்களுக்கு சிரமமாக தெரியாது, அது லேசானதாக இருக்கும், மிக மிக சாதாரணமானதாக இருக்கும். அப்படியே அவர்களது உள்ளம் அமைந்து விடும், அது அவர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஒரு மனிதனது செயல்பாடுகளை வைத்துத்தான், அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்துத்தான் அவனுக்கு இரண்டிற்குமான பாதைகள் அவனுக்கு லேசாக்கப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் சுவனத்திற்கு போகின்ற பாதை சிரமமான பாதை தான், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், சுபோ தொழுக வேண்டும், ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கிறது. பள்ளிவாசல ஜுமாவுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பணியில இருந்து விடுபட்டு அங்கு வந்து சேர முடிவதில்லை. சமயத்திற்கு குதுவா முடிந்த பிறகு வருகிறோம், அல்லது தொழுகை ஒரு ரக்காத்து முடிந்த பிறகு வந்து சேருகிறோம், சிரமமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல காரியங்களை செய்கிறவர்களுக்கு பாருங்கள், எந்த தொழுகையும் அவர்களுக்கு சிரமம் இருக்காது, ரமலான் மாத நோன்பவர்களுக்கு சிரமம் இருக்காது, தான தர்மம் செய்தவர்களுக்கு சிரமம் இருக்காது. எல்லா வழிகளையும் என்னென்ன நன்மையான வழிகள் இருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹால் அவர்களுக்கு லேசானதாக ஆக்கி கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு உபகாரிகளாக இல்லாமல் உபத்திரமாக இருப்பவர்கள், மனிதர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருப்பவர்களுடைய எல்லா தீமையான வழிகளையும் அல்ல அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்து விடுவார். அது அவர்களுக்கு பாரமாக தெரியாது. மற்றவர்கள் பார்த்தால் அவமானம் ஏற்படுமே என்ற அந்த சிந்தனை வராது, வெக்க சுபாவம் இருக்காது. தான் நினைத்த காரியத்தை தன்னுடைய மனோ இச்சையின்படி அவர்கள் வெட்கமின்றி அவர்களை நிறைவேற்றுவார்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நான் நடப்பேன் என்று சொல்லி மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற கடினமான காரியங்களை கூட அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்து விடுவான். அதன் மூலம் அவர்கள் நரகம் சென்றடைவார்கள். ஆக மனித இனம் மனித இனத்திற்கு எல்லா காலமும் ஒரு குடும்பத்தை போல அவர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும். பேச்சாலோ செயல்களாலோ அல்லது வேறு எந்த வகையிலாலோ அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகளாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல் கல்கு யாலுல்லாஹ், படைப்பினம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய குடும்பம். மனிதன் மட்டுமல்ல, மற்ற உயிர் உயிர் வாழுகின்ற அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அந்த படைப்பினங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார் என்று சொன்னால், யார் படைப்பினங்களிலே நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். படைப்பினங்களிடத்திலே நல்ல பெயர் வாங்காத யாரும் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் வாங்க முடியாது. மற்ற மனிதர்களிடத்திலே நல்லவனாக வாழுகின்ற காலம் வரையிலும் அல்லாஹ்விடத்திலும் நல்லவன், மற்றவர்களுக்கு தீமை செய்கின்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் எடுக்க முடியாது. எனவே எனக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் யார் என்று சொன்னால், படைப்பினங்களிடத்திலே நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்து அவர்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எந்த நன்மையான காரியமும் சரி, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அடிமைகளிலே யாரை உரிமை விடுவது, விலை கொடுத்து வாங்கி உரிமை விடுவது சிறந்தது, எந்த அடிமையை வாங்கி விடுவது சிறந்தது? அந்த காலத்திலே மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். வாங்குகின்ற நபர் அவருக்கு அடிமையாக இவர் இருப்பார், அதற்குரிய தொகையை செலுத்துகின்ற வகையிலும். அப்ப சிலர்கள் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டிருக்கிறார்கள். அது பெரிய நன்மைக்குரிய செயல். ஒருவர் வந்து கேட்கிறார், எப்படிப்பட்ட அடிமையை வாங்கி உரிமையை விடுவது சிறந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரோ, எஜமானனுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறாரோ, இந்த அடிமை நல்ல அடிமை, நல்ல என்ன வேலை சொன்னாலும் செய்கிறார், நல்ல பிரியமானவராக இருக்கிறார், அப்படிப்பட்டவர் மேலும் மற்ற அடிமைகளை விட விலை உயர்ந்தவர். அந்த காலத்திலே அந்த நேரத்திலே வாழ்கின்ற மனிதர்களிலே அடிமைகளிலே இவருக்கு விலை அதிகம், உயர்வான ஒரு அடிமை, அப்படிப்பட்ட அடிமையை வாங்கி உரிமை விடுவது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாத்திலையும் அப்படித்தான், எது உயர்ந்ததோ அதை செலவு செய்வதுதான், அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்தது. திரும்ப கேட்டார் ரசூலுல்லாஹ், நேரத்திலே அந்த அளவுக்கு வசதி இல்லை, அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அப்படியானால் யாருக்கு தொழில் தெரியவில்லையோ அவருக்கு தொழிலை கற்றுக்கொடு. நீ ஒரு தொழிலை செய்கிறாய், அந்த தொழில் மற்றவர்களுக்கு தெரியாது என்ற பட்சத்தில் அந்த தொழிலை அவருக்கு அறிவித்துக் கொடு, கற்றுக்கொடு. அல்லது அந்த தொழிலுக்கு அவருக்கு உபகாரம் செய், அவர் அந்த தொழிலை செய்வதற்கு ஏதாவது வகையில் உபகாரம் செய். நம்ம சீக்கிரத்தில் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துருவோமா? ஒருத்தர் 20 வருஷம் நம்ம இடத்துல வேலையை ஆளாக இருந்தாலும் சரி, அவர் வேலைக்காரராகத்தான் இருக்கணும். அவர் வியாபாரத்தை கற்றுக்கொண்டு விட்டால், தொழிலை கற்றுக்கொண்டு விட்டால் நம்மளை விட பெரிய மனுஷன் ஆயிடுவார். அதனால் அவ்வளவு சாமானியமாக யாரும் அதை செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு உன்னிடத்தில் வேலை செய்கின்ற மனிதர் என்று மட்டுமல்ல, தொழில் தெரியாதவருக்கு தொழிலை சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு அது உபகாரமாவது செய்ய. அந்த மனிதர் கேட்டார், யாரும் சொல்லலாம், அதை என்னால செய்ய முடியாது, எனக்கு எந்த தொழிலும் தெரியாது, தொழிலுக்குரிய விவகாரம் என்னால் செய்ய முடியாது என்று சொல்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் யாருக்கும் உபத்திரம் கொடுக்காமல் இரு, யாருக்கும் இடையோடு செய்யாமல் இரு, அதுவும் தர்மம் தான், அதுவும் நன்மைக்குரிய செயல் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த எல்லா விஷயமே நம்மள்கிட்ட இருக்கிறது. யாருக்கு எந்த இதையும் அறிவித்துக் கொடுக்க மாட்டோம், உபகாரம் செய்ய மாட்டோம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இடையூறு செய்வோம், சொல்ல கொடுப்போம், அது மட்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. இதுதான் ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய வழிகளிலே லேசான வழிமுறை. செல்லதாவது சொன்னார்கள், நீ உபகாரம் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு நீ இடையூறு செய்யாமல் இருந்தால் அதுவே ஒரு தர்மம் என்று சொன்னார்கள், ஒரு தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுக்க பிறர்களுக்கு உபகாரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா, சமூகத்திலே உயர்ந்தவர்கள், பண வசதி படைத்தவர்கள், பதவியில் உயர்ந்திருப்பவர்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய கௌரவத்தை தந்திருக்கிறான், மதிப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாதிரல்லாகவும் அப்படித்தான் நினைத்தார்கள், நம்ம இடத்திலும் அப்படித்தான், நல்லா எல்லாம் வசதியா வச்சிருக்கான், எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால எனக்கு ஒரு நோய் கூட வந்ததில்லை, எனக்கு ஒரு கலவலி கூட வந்ததில்லை, எந்த விதமான முசீபத்தும் எனக்கு வந்ததில்லை. அல்லாஹ் நல்ல மண்ணே கௌரவமா வச்சிருக்கான், மதிப்பா வச்சிருக்கான்னு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல் துன்சரூன வ துர்சகூன இல்லா பிலோஃபாயிக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருப்பது, உங்களுக்கு தேவையான அத்தனை பொருளாதார வசதியும் கொடுத்திருப்பது யாருனால் தெரியுமா? உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களால், உங்களிலே இருக்கக்கூடிய நலிந்தவர்களால். அவர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசதி எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அது இல்லாம ஒட்டுமொத்தமா நீங்களே எல்லாத்தையும் சுருட்டிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது, உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள், உங்களது பக்கத்திலே இருக்கிறார்கள் நலிந்தவர்கள், பலகீனமானவர்கள், வறுமையில இருப்பவர்கள். அவர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருக்க வேண்டியதற்காகத்தான் அல்லாஹ் உங்களது கையிலே அந்த செல்வத்தை தந்திருக்கிறான், அந்த நிமத்தைகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அவர்களால் நீங்கள் ரிஸ்களிக்கப்படுகிறீர்கள், அவர்களால் நீங்கள் மதிப்பளிக்கப்படுகிறீர்கள். இதுதான் உண்மையே தவிர, அல்லாஹ் உங்களுக்கு உங்களை சிறப்புப்படுத்த வேண்டும், உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை தந்ததாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களிடத்தில் யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள், தயங்கவே மாட்டார்கள். இல்லை என்று சொல்லுகிற வளமே ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யாரு வந்தாலும் இல்லாம இருந்தாலும் கூட கடன் வாங்கி கொடுத்து விடுவார்கள். அதற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு பல வகை தேவையுடையவர்களும் வருவார்கள், பிரயாணிகள் வருவார்கள், நோயாளிகள் வருவார்கள், சிரமத்தில் இருப்பவர்கள் வருவார்கள், பசியிலே கிடப்பவர்கள் வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏதாவது எங்களுக்கு கொடுங்க, உபகாரம் செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது இருக்கிறதோ அதை கொடுத்து விடுவார்கள், இல்லாத அக்கம் பக்கத்து வீடுகளில இருந்து வாங்கி கொடுப்பார்கள், தன்னை மனைமார்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள், உணவுப் பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வளமையாக நடந்து கொண்டிருப்பவை. எங்கே எது இல்லைன்னு சொன்னா பிலாரந்த சொல்வார்கள், யார்ட்டையாவது வாங்கி கொடுங்க, கடனாக வாங்கி கொடுங்க, அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நான் பிலாரந்தான் சொல்கிறார்கள், நான் இப்படி பல பேர்களுக்கு இப்படி கடன் வாங்கி கொடுப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மண்பளிப்புகள் வந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும், யாராவது கொடுத்து அனுப்புவாங்க, அதிலே அந்த கடனை அடைத்து விடுவோம். இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு மக்கா முஷ்ரிக் ஒருவர், பெரிய செல்வந்தர், அவர் என்னை என்னிடத்திலே வந்து சொன்னார், உங்க நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு தெளிவாக நான் அறிந்திருக்கிறேன். நீங்க கடன் வாங்குறதுக்காக முகமது ஸல்லல்லாஹு சொல்லுகிற போது கடன் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்க வேணாம், எவ்வளவு தேவைப்பட்டாலும் எங்கிட்ட வந்து கேளு, நான் தர்றேன், எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே நம்பி நான் இப்படி சந்தர்ப்பங்கள் வருகிற போதெல்லாம் அந்த மனிதனிடத்திலே சென்று கடன் வாங்குவேன், கொடுப்பேன். இப்படி இருக்கிற போது ஒரு முறை ஒரு தொகை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டேன். அது குறிப்பிட்ட நாள், இன்னும் நான் நான்கு நாட்கள் இருக்கின்றன. அந்த நிலையிலே ஒரு முறை நான் தொழுகைக்காக வேண்டிய உணவு வாங்க சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் உணவு செய்து கொண்டிருந்தேன். அந்த மனிதர் வந்து விட்டார். அந்த முஷ்ரிக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வெளியிலே நின்று, ஓ ஹபசியின் மகனே, கருப்பியின் மகனே, இங்க வான்னு கூப்பிட்டாரு. அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் ரோஷம் வரும். இருந்தாலும் இவர் எதுக்காக கத்துறாருன்னு சொல்லி நான் நெழுந்து போய் நான் கேட்டேன், என்ன கொளுத்தவனே என்ன அப்படின்னு கேட்டேன். சில நேரங்கள் அப்படி பேச வேண்டியது இருக்கும். கருப்பு பெண்ணின் அடிமையன்னு சொல்லி கூப்பிடும் போது என்னப்பா கொளுத்தவனே, நானும் கேட்டு விட்டு போனேன். மனிதர் சொன்னார், நான் கொடுத்த கடனை எனக்கு இப்போதே திருப்பி கொடு என்று கேட்டார். நான் சொன்னேன், இன்னும் நான்கு நாட்கள், அதற்கு நான் சொன்ன வாக்குறுதிப்படி நான்கு நாட்கள் தாம காலம் இருக்கிறது, அதுக்குள் செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மனிதர் ஒத்துக்கல, சொன்னார், நான் உனக்கு என்ன உபகாரம் பண்ணுவதற்காக கடன் கொடுத்தேன் நினைச்சியா, உன் மேல பாசத்தினால கொடுத்தேன் நினைச்சியா, அதெல்லாம் கிடையாது. நீ உரிய நேரத்திலே அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை நான் அடிமையாக எடுத்துக் கொள்வேன். உன்னை அடிமையாக எடுத்துக்கொண்டு நீ அடிமையாக இருக்கிற நேரத்தில் எத்தனை சித்திரவதை அடங்கியோ அது மாதிரி உன்னை சித்திரவதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் உனக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், தெரியுமா என்று கேட்டார்.
நாலு நாட்களை கொண்டு கொடுக்கலன்னா நீ எனக்கு அடிமையாயிர வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எனக்கோ மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. அங்குமெங்கும் பார்த்தேன், நேராக ரசூலுல்லாஹ் இடத்தில் ஓடினேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கதான் போகணும், வேற வழி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், இது மாதிரி அந்த முஷ்ரிக் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான், இவ்வளவு அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், பதில் சொல்லவில்லை. பிலால் அவன் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஏதாவது வழி இருக்கிறதா? எந்த பதிலும் வரல. அப்ப வழி இல்லைன்னு அர்த்தம். பிலாலுதான் ஒரு யோசனை சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் கொஞ்சம் தலைமறைவா இருக்கேன், நீங்க பணம் ஏதாவது வந்துட்டா, செல்வம் வந்துவிட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வாங்கி அந்த மனிதருக்கு கொடுத்து விடுகிறேன், அது வரையில நான் தலைமறைவா இருக்கேன், இல்லாட்டி அவன் சொன்னதுபடி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு விருட்டன போய்விட்டார்கள். போய் வீட்டை போய் தலைமறைவாக வேற ஊருக்கு போவதற்குரிய தயாரிப்புகளை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி பிலால் ரலியல்லாஹு அவர்களை உடனடியாக வர சொல்லும்படி அனுப்பி வைத்தார்கள். அவர் தன்னுடைய பொருள்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு நேராக ரசூலுல்லாஹிடத்திற்கு வந்தார். வந்து பார்க்கிற போது மஸ்ஜித் நபவியிலே நான்கு ஒட்டகங்கள், அதன் மீது வெளியூர்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற உணவு தானியங்களும் துணிமணிகளும் எண்ணெய் போன்ற எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்களும் ஏற்றப்பட்ட நிலையிலே நான்கு ஒட்டகங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களை அழைத்து சொன்னார்கள், இதை எடுத்துட்டு போங்க, போய் அந்த கடைக்காரனுக்கு முதல்ல கடந்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன கடன் வாங்கி இருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி விடுங்கள். அதையும் மிச்சம் இருக்குமானால் யாரெல்லாம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ, வறியவர்கள் இருக்கிறார்களோ, ஏழைகள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு வந்து விடுங்கள், அதுவரையிலும் நான் இங்க பள்ளியில தான் இருப்பேன், இங்கிருந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில் இருக்கிற அந்த மனிதருக்கு கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். கொடுத்த பிறகு பொருள் தீங்க தீரவில்லை, அப்படி பாக்கி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு இன்னும் போய் பாருங்க, யாராருக்கா கொடுங்கன்னு சொன்னாங்க, நான் மீண்டும் போனேன், யாராருக்கு எனக்கு நினைவு இருந்தது அவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அப்படி இருந்தும் தீரவில்லை. மூன்று நாட்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு பள்ளியிலே இருந்தார்கள், வீட்டுக்கு போகவே இல்லை, பகலிலும் இரவிலும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அது தீருகிற வரை நான் நிம்மதி அடைய மாட்டேன், அது முழுமையாக காலியாகிற வரையிலும் நான் நிம்மதி அடைய மாட்டேன், பிலாலே இன்னும் போய் கொடுத்துருவாங்க. கடைசியில நான் இப்படி வந்தேன், ஒரு பயண கூட்டம் ஒன்று இருந்தது, அவர்களுக்கு உணவுப் பொருள் தேவைப்பட்டது, அவர்களுக்கு கொடுத்து காலி செய்து விட்டு மூன்றாவது நாள் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்திலே நான் வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள், எல்லாம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது என்று சொன்னேன். அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. இந்த உலகத்தில மனித குலத்திற்கு மிகப்பெரிய பணிவிடை செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். இருக்கிற எல்லாம் மூட்டை மூட்டையே சுமந்து வைக்க சொல்லல, கட்டி வைக்க சொல்லல, வந்த அன்பளிப்பான பொருள்கள் அத்தனையுமே ஒரு பிட்டு கூட இல்லாம எல்லாத்தையுமே பகிர்ந்தளித்து விட்டுத்தான் பெருமானார் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் மனிதர்களுக்கு உபகாரம் செய்வதில் எவ்வளவு முற்போக்குத்தனம் இருக்குது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலதாலும் சொல்லி காட்டுவார்கள், லா யுகத்தி சும்மத்தன் லா யோகதுலில் எந்த சமுதாயத்தில் வறியவர்கள் பலகீனமானவர்கள் இருந்து அவர்களுக்குரிய ஹக்கை உரிமையை யார் நிறைவேற்றவில்லையோ அந்த சமுதாயம் ஒருபோதும் சுத்தமடையாது, பரிசுத்தமடையாது, எல்லா பலாயும் வரும். இருக்குகின்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இருக்குகின்றவர்கள் கொடுத்து அவர்களுக்குரிய உரிமையை நிறைவேற்றாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்தை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோலதான் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாத்தின் கால சலாசம் அன்குன்ன பிஹி யஸ்ரல்லாஹு அத்துஹு வஅதஹலஹு ஜன்னதஹு. யார் இந்த உலகிலே மூன்று காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் லேசாக்குவான், சிரமமில்லாத மரணத்தை அவர்களுக்கு கொடுப்பான். வஅதஹலஹு ஜன்னதஹு, சுவனத்திலே அவர்களை சிரமம் இல்லாமல் அல்லாஹ் நுழைத்து விடுவான், எந்த கஷ்டமும் இல்லாமல் லேசா நுழைச்சிருவான். அது ஒன்று, ரிஃபுக்கும் பில் அரிஃபி, பலகீனமானவர்கள் மீது அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, வறியவர்கள் தேவையுடையவர்கள் எத்தியமானவர்கள் அநாதிகளாக இருப்பவர்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது வாலிதீனி பெற்றோர்களிடத்திலே அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வது. நிறைய பேருக்கு அது கிடையாது. பெற்றோர்கள் வயது முதிர்ந்து விட்டால் வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரங்க தான், கடைக்கு போறது அவங்க தான், பள்ளிக்கூடத்துக்கு போறது அவங்க தான், பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கூட்டு வந்து கூட்டு போய் விடுறது எல்லாமே அவங்க தான். இது எல்லா வீட்டிலயும் நடக்குது, ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில இல்ல. பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு வயதுக்கு தகுந்த பலகீனம் அவர்களுக்கு இருக்கும், வயதுக்கு தகுந்த அளவுக்கு அவர்களிடத்திலே சோர்வு இருக்கும். அதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வீட்டில்தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற, இதை கூட செய்ய முடியாதா என்று கேட்கின்ற நிலைதானே என்று இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களிடத்திலே அன்போடும் பாசத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்வது மரணத்தை லேசாக்கும், சுகத்திலே கொண்டு போய் சேர்த்தும். மூன்றாவது சொன்னார்கள் பெருமானார் செல்வாசனர்கள், அடிமைகள் பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவர்களுக்கு உபகாரிகளாக இருப்பது. முதல்ல அவங்களுக்கு செய்த பிறகுதான் மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உபகாரம் என்று வருகிற போது அவர்களை முற்படுத்த வேண்டும். அவர்கள் வீட்டு காரியங்கள் நம்ம பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்றாங்க, வேலை செய்யறாங்க, தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அந்த மாதம் ஒழுங்காக அவர்கள் உணவு கூட உண்ண முடியவில்லை. 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, வாடகை கொடுக்கறாங்க, ஸ்கூல் பீஸ் கட்டுறாங்க, மருத்துவம் பார்க்கிறார்கள். இந்த 500 ரூபாய் வச்சு இதெல்லாம் நடக்குமா நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுத்தாலும் கூட 5000 ரூபாய் 6000 ரூபாய் வாடகைக்கே போயிடும். கரண்ட் பில் இருக்கிறது, தண்ணி பில் இருக்கிறது, எல்லாத்தையும் போக அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிச்சமீது இருக்கக்கூடியதில் ஒழுங்காக உண்ண முடியாத சூழ்நிலை கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இவன் இவ்வளவு சிரமத்தில் இருக்கான், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். இந்த நிலை இது போன்ற நிலைகள்லாம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட வேலையாட்களுக்கு அடிமைகளுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரி மரண நேரத்தில் இந்த 3 நபர்களுக்கும் சிரமமில்லாத மரணம் உண்டாகும், சுவனத்திலும் அவர்கள் லேசாக சிரமம் இல்லாத உழைவார்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோட்டில போய்கொண்டிருக்கிறோம், ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடர் போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ அபூ ஹுரைரா சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத கத்தத்த ஆமா ஃபஹுதி யதஹுல் யுஸ்ரா பியதிஹில் யும்னா ஃபைன்னஹா ஸதகத்துன். ஒரு குருடர் போய்கொண்டிருக்கிற போது உன்னுடைய வலது கரத்தால் அவருடைய இடது கரத்தை பிடித்து அவர் போகின்ற இடம் வரையிலும் நீ எத்தனை எட்டு எடுத்து வைக்கிறாயோ அத்தனை எட்டுக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தர்மம் செய்த நன்மை உண்டு. அவர் எங்கு போவதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு போறதாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய தேவையை கருதி போவதாக இருந்தாலும் சரி, அவரை கரம் பிடித்து உன்னுடைய வலது கரத்தால் இடது கரத்தை பிடித்து நீ அவரை அழைத்து சென்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை உண்டு, தர்மம் செய்த நன்மை உண்டு. அதுபோல வேற ஹதீஸிலே சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் குருடராக இருப்பவரோடு கொஞ்சம் 40 அடி நடந்து சென்றால், 40 அடி நடந்து சென்றால் வஜபத்ன உல் ஜன்னா, அவருக்கு சோனம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிலே வெற்றி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். எதிலே அல்லாஹ்வுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றி எதிலே வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகிறோம், திக்ரி செய்கிறோம், செலவாத்த ஒதுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மனித குலத்திற்கு செய்கின்ற இந்த உபகாரங்கள் இருக்கிறதே, இது மகத்தான நற்கூலி அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மனிதர்களை மிகவும் நேசிக்கிறான், அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார். ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹுடைய பேரர் வசதியா இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தினர்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த காலத்திலே வாழ்ந்த அரசன் விஷம் கொடுத்து அவர்களை கொலை செய்து விட்டான். வலீது என்று சொல்லப்படும் வலீது பேர், விஷம் கொடுத்து அவங்களை சாவடிச்சுனா சில நல்லவங்களுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகும். மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கியவர், ஆன்மீகத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற அளவுக்கு சிறந்த மனிதராக வாழ்ந்தவர், எல்லா மனிதர்களுக்கும் ஈந்து இருக்கவர்களை கொடுத்து உபகாரம் செய்தவர், அப்படிப்பட்ட மனிதர் கொல்லப்பட்ட பின்னால் அவருடைய மையத்தை குளிப்பாட்டப்படுகிறது. மையத்தை குளிப்பாடுகிற போது அவருடைய முதுகில இந்த மூட்டை தூக்குறவங்க சுமை சுமைந்தால் முதுகில் சுமந்தால் எப்படி அந்த வடி தெரியும்? அது மாதிரி முதுகெல்லாம் காப்பாக காய்ந்திருக்கிறது மூட்டை தூக்கின அந்த வடு முதுகில. குளிப்பானவங்களுக்கு ஆச்சரியம், எதுக்கு இவர் மூட்டை தூக்கினதே இல்லையே? மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் அவர் வசதியே குறைவாகவும் இருந்ததில்லை, ரொம்ப வசதியாக தான் இருந்தார். இவருக்கு என்ன இந்த நிலைமை? இதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மதீனாவில இருக்கிற நகரங்களில போய் விசாரித்து பார்த்தால் அவர் வாழ்நாள் முழுக்க என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இரவு நேரங்களிலே எல்லாம் உறங்கிய பின்னால் சாக்கு பைகளிலே மூட்டைகளிலே உணவுப் பொருள்களையும் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள்கள் விறகு முதல் கொண்டு எல்லாத்தையுமே மூட்டையில போட்டு சுமந்துட்டு போவார். இரவு முழுக்க ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி யாருக்கும் தெரியாம அது கொடுத்துட்டு வந்துடுவார். தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி முகத்திலே துணியை கட்டிக் கொள்வார். முகத்தில துணியை கட்டுறவன் கொடுக்க வர்றவன் எடுக்க வர்றவன் இல்லையா? ஆனால் செய்தி ஆபத்தியில் அமைத்துள்ளாரே அவர்கள் கொடுப்பதற்காக அது அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக முகத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு மூட்டையை சுமந்து கொண்டு அந்த வீட்டிலே கொடுத்து விட்டு வருவார். தினமும் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, தினமும் இந்ததான் இந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் இறந்த பிறகுதான் தெரிகிறது இந்த நபர் தான் நம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து உணவு மூட்டைகளை இறக்கியவர் என்று தெரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் எங்க வீட்டுக்கும் தந்திருக்கிறார், என்னுடைய வீட்டுக்கும் தந்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மரணத்திற்கு பின்னால் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார்கள். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிஞர், பெருமானார் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த அளவுக்கு தான் இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களாக வாழ்ந்தவர்கள், உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் தங்களது உலக வாழ்க்கையினுடைய வாழ்வு முறை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதுபோன்ற ஒரு மனப்பான்மை, ஒரு மனப்பக்குவம், ஒரு சுபாவனமிடத்தில் வர வேண்டும். வறியவர்கள் மீது இரக்கம் காட்டுகிற, அவர்களுக்கு உபகாரம் செய்கிற உபகாரிகளாக, தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபகாரிகளாக நாம் வாழ வேண்டும். அதில்தான் அல்லாஹுத்தால நமக்கு வாழ்வின் வெற்றி அமைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு வல்லரஹமான் அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை நமக்கு வழங்கி இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக, மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மக்களாக, மதிப்புக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. வாஹ்ரதான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.